سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد وأزواجه وذرياته وأهل بيته، كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد وأزواجه وذرياته وأهل بيته، كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الكبائر பெரும்பாவங்கள் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கு புத்துவில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மஸ்ஜிதுல் முஸ்லிமீனில் நாங்கள் கூடியிருக்கின்றோம். இந்த பெரும்பாவங்கள் என்ற தலைப்பை நாம் இந்த இடத்தில் தேர்வு செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நான் கூறி இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். பெரும் பாவங்கள் என்று சொல்லும் போதே விளங்குகிறது இது மிகவும் பயங்கரமான பாவங்கள் என்று. இந்த அல் கபாயிர் என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் பாவங்கள் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், அதேபோன்று இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய 57 நாடுகள் இந்த பெரும்பாவங்களை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஹராம் ஆக்கிய இந்த பெரும்பாவங்களை கோடிக்கணக்கான மக்கள், 57 நாடுகளில் வாழக்கூடியவர்கள் இதை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார்கள். வாயினால் இது ஹலால் என்று சொல்லாவிட்டாலும் தங்களுடைய செயல்களினால் இதை ஹலாலாக்கி கொண்டிருப்பதை நீங்கள் இந்த சொற்பொழிவை தொடர்ந்து கேட்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். அல் கபாயிர் என்பது பெரும்பாவங்கள், இதனுடைய ஒருமை கபீர். இதேபோன்று இந்த பாவத்துக்கு இன்னொரு சொல்லும் பயன்படுத்தப்படுகின்றது, மாசியத்துன். இதனுடைய பண்பை மாசி. இன்னொரு சொல்லும் பயன்படுத்தப்படுகின்றது, ஜன்புன். இதனுடைய பண்மை ஜுனூபுன். இந்த பாவங்களை நாங்கள் மூன்று பங்குகளாக பிரிக்கலாம். ஒன்று சகாயிர், சிறு பாவங்கள். இன்னொன்று கபாயிர், பெரும்பாவங்கள். இன்னொன்று அக்பருல் கபாயர், பெரும் பாவங்களிலே பெரியது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பிரித்திருப்பதை பார்க்க முடியும். இந்த பாவங்களை பற்றி அல் குர்ஆனும் இந்த கபாயர் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறது. ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன் நுகஃபிரு அன்கும் சய்யிஆத்திக்கும், 4:31, நீங்கள் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொண்டால், செய்யாமல் விட்டுவிட்டால், உங்களுடைய ஏழைய பாவங்களை எல்லாம் நாங்கள் மன்னித்து விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். குர்ஆன் ஹதீஸில் இரண்டிலும் இந்த பாவங்கள் 3 பங்குகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த பெரும் பாவங்கள் எத்தனை என்றால், இதை நாங்கள் பார்க்கும் போது ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 என்று சொல்லியிருக்கிறார்கள், இன்னொரு இடத்தில் 4 என்றும் சொல்லியிருக்கிறார்கள், இன்னொரு இடத்தில் 7 என்றும் சொல்லியிருக்கிறார்கள், இன்னொரு இடத்தில் அதை அப்படியே சேர்த்து பார்க்கும்போது 10 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பெரும் பாவங்கள் 10 சொல்லப்பட்டவைகள், சொல்லப்படாதவைகளும் இருக்கின்றன. இன்னொருவர் சொல்லுகின்றார், இது குர்ஆன் ஹதீஸுடைய கருத்தல்ல, ஒரு சஹாபியின் கூற்று, 70 என்று கூறுகிறார்கள். இதே போன்று இன்னொரு சஹாபியின் கூற்று 700. ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்று, அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கிய வஹியை மட்டும்தான் பின்பற்றும், அது அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் மட்டும்தான். அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியில் 10 பெரும்பாவங்கள் இருக்கின்றன, இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் சொல்லுவோம். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத சிலருடைய கருத்து 70 என்றும் 700 என்றும் வந்திருக்கிறதே, இதை நாம் பொருட்படுத்துவதில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வானத்திலிருந்து இறக்கியதை மட்டும் பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள், இன் அத்தபியு இல்லா மா யூஹா இலைய, எனக்கு வஹி மூலம் எது அறிவிக்கப்படுகின்றதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன். ஹஜ்ஜத்துல் விதாவில் 2 விட்டு செல்கிறேன், இதை பின்பற்றும் காலமெல்லாம் வழிகட மாட்டீர்கள். எனவே இந்த 10 பாவங்கள் என்பது குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய அந்த வசனம் அவனுடைய வஹியில் சொல்லப்பட்டது. இந்த 70 என்பதும் 700 என்பதும் வஹியில் உள்ளது அல்ல, இதனால் நாம் அதை விட்டுவிட்டு இந்த வந்திருக்கக்கூடிய 10 மட்டும் நாம் பார்ப்போம். இந்த இதில் சொல்லப்படாத இன்னும் பாவங்கள் இருக்கின்றன, பெரும் பெரும் பாவங்கள், ஆனால் ஹதீஸில் சொல்லப்படவில்லை. கடுமையான தண்டனைகள் கூறப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பாருங்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கழுதையில் போய்கொண்டிருந்தார்கள். திடீரென அந்த கழுதை அப்படியே குதித்து அவர்களை புரட்ட பார்த்தது. சொன்னார்கள் தோழர்களிடத்தில், இங்கு அடக்கப்பட்ட கபர்கள் இருக்கின்றனவா என்று பாருங்கள். பார்த்தார்கள், சொன்னார்கள், 2 பேர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இருவரும் கபரில் வேதனை செய்யப்படுகிறார்கள், இது இந்த கழுதைக்கு தெரிந்துதான் அது குழம்பி இருக்கிறது. அதில் ஒருவர் யார் என்றால் புறம் பேசி தெரிந்தவர் என்று சொன்னார்கள், வேதனை செய்யப்படுகிறது. இன்னொருவரை சொன்னார்கள், அவர் சிறுநீர் கழித்து விட்டு அதை சரியாக சிறுநீர் கழிக்கும் போது அதில் கவனம் செலுத்துவதில்லை என்று சொன்னார்கள். அப்ப இப்படியும் இந்த சொல்லப்படாத பாவங்கள் இருக்கின்றன. இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன், சிறுநீர் விஷயத்தில் பாருங்கள், வேதனை செய்யப்படுகிறது. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துகள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவுகளில், 72 பிரிவுகளில், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர இதுல மிகவும் பொதுபோக்கு, சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்பவர்கள் இல்லை, பகிரங்கமாக நின்று கொண்டு அவர்கள் டவுசர் போட்டிருப்பார்கள், குந்த முடியாது, நின்ற வண்ணம் சிறுநீர் கழிப்பார்கள், அது தெரிக்கும். இதுதான் வேதனைக்கு காரணம். பாடசாலைகளில் பாருங்கள், அதிகமான பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு சிறுநீர் கழித்து விட்டு துப்புரவு செய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும். அவருடைய ஆடையும் அப்படித்தான், இறுக்கமாக போட்டிருப்பார்கள், குனிய முடியாது. எனவே இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய 10 பாவங்களை விட இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு காட்டுவதற்கு இந்த உதாரணத்தை நான் காட்டினேன். முதலாவது ஹதீஸ், அபு பக்ரா என்பவர்கள் கூறுகின்றார்கள், குன்னா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உட்கார்ந்திருந்தோம். கால் அலா உனப்பியக்கும் பி அக்பரில் கபாயிரி சலாசன், பெரும் பாவங்களிலே பெரியதை நான் உங்களுக்கு சொல்லவா என்று 3 முறை கேட்டார்கள். கேட்டுவிட்டு அல் இஷ்ராக்கு பில்லா, ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், வஉகூகுல் வாலிதெயின், இரண்டாவது தாய் தந்தைகளுக்கு பிள்ளைகள் மாறு செய்வது, மூன்றாவது ஷஹாதத்து ஜூர், பொய் சாத்தியம் சத்தியம் செய்வது என்று சொன்னார்கள். இது சஹீஹுல் முஸ்லிமில் 2255 பதியப்பட்டிருக்கின்றது. இதிலே 3 பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கபாயிர், பெரும்பாவங்களை நான் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், உகூகுல் வாலிதெயின், தாய் தந்தைகளுக்கு மாறு செய்வது, வகத்துல நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமான முறையில் ஒரு ஆத்மாவை கொலை செய்வது, வகவுலு ஸூர், பொய் சத்தியம் செய்வது என்று சொன்னார்கள். இது 256 எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே 1 கூட்டி சொன்னார்கள், என்ன? கத்துலு நஃப்ஸ், ஒரு ஆத்மாவை கொலை செய்வது. மூன்றாவது ஹதீஸ் சொன்னார்கள், பெரும்பாவத்தை நான் உங்களுக்கு சொல்லவா, அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், வக்தல் நஃப்ஸ், ஆத்மாவை கொலை செய்வது, உகூகுல் வாலிதெயின், தாய் தந்தைகளுக்கு மாறு செய்வது என்று சொன்னார்கள். 3 சொல்லிவிட்டு வக்கால் அலா உனப்பிக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களிலே மிகப்பெரியதை நான் உங்களுக்கு சொல்லவா, ஆம் என்றார்கள். கால் கவுலு ஜூர், பொய் சத்தியம் என்றார்கள். இதிலும் 4 விஷயம் வந்திருக்கின்றது. 4வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கால் கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஜ்தனிபுல் அல் கபாயிர் அல் மூபிகாத், அல்லது இஜ்தனிபு அஸ்ஸபஅ அல் மூபிகாத் என்றார்கள். உங்களை அழித்துவிடக்கூடிய 7 பாவங்கள் இருக்கின்றன, அவைகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். யா ரசூலல்லாஹ், வமா ஹும், அவைகள் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது. கால் அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், 1, வஸ்ஸஹர், இரண்டாவது சூனியம் செய்தல், வகத்துல நஃப்ஸ், மூன்றாவது ஒரு ஆத்மாவை கொலை செய்வது, 4வது அக்லு மாலில் யதீம், யதீமுடைய சொத்துக்களை விழுங்குவது, வத்தவல்லி யௌமஸ்ஸஹ், யுத்தம் நடக்கும் காலத்தில் விரண்டோடுவது, வக்தபுல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், விசுவாசிகளான அப்பாவிகளான பத்தினி பெண்கள் மீது படுதூறு சொல்வது, 7வது அக்லு ரிபா, வட்டி சாப்பிடுவது என்று சொன்னார்கள். இதுவும் சஹீஹ் முஸ்லிமில் 258வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ மொத்தம் இதை பார்க்கும் போது 10. இந்த ஹதீஸில் 758 7 பாவங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதற்கு முன்னால் சொன்ன ஹதீஸுகளில் ஹுகூகுல் வாலிதைனும் கவுலு ஸூர் பொய் சத்தியமும் அக்லு ரிபா இதுவும் வந்துட்ட மூன்று சேர்த்து எல்லாம் 10 பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போன்று இன்னும் பல பாவங்கள் இருக்கின்றன. நரகத்துக்கு செல்வார்கள், சுவர்க்க நுழைய மாட்டார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், லா யத்கhulul ஜன்னத்த மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிபர். எவரிடத்தில் கடுகு பிரமாணம் பெருமை இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் நுழையவே மாட்டார் என்று சொன்னார்கள். கால ரஜுலன், உடனே ஒரு மனிதர் எழுந்து கேட்டார், இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன சௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் அழகான ஆடை உடுத்த வேண்டும், அணிய வேண்டும் என்று விரும்புகிறார், அழகான செருப்பு அணிய வேண்டும் என்று விரும்புகிறார், இதுவும் பெருமையில் நின்று உள்ளதா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், இல்லை, இன்ன அல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவர், யுஹிப்புல் ஜமால், அழகை விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பெருமை என்பது என்னவென்றால் அல் கிபர் பத்தருல் ஹக், பெருமை என்பது சத்தியம் சொல்லப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதும், வகம் துன்னால் மனிதர்களை இழிவாக கருதுவதும் பெருமை என்று சொன்னார்கள். பாருங்கள், பெருமை என்பது சுவர்க்கம் நுழையவே மாட்டார் அந்த பெருமையுடையவர், ஆனால் அழகான துணி அணிவது, அழகான செருப்பு அணிவது, அது பெருமை இல்லை, அது அல்லாஹ் விரும்புகின்றான், அவனும் அழகானவன். பெருமை என்று சொன்னால் சத்தியம் சொல்லப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மறுப்பது பெருமை. இதே போன்று ஒரு மனிதனை இழிவாக கருதுவதும் பெருமை என்று சொன்னார்கள். எங்களுடைய தலைப்பு அல் கபாயிர், பெரும்பாவங்கள். அப்ப இந்த பெரும்பாவங்களை ஒரு வகையில் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவும் முடியும், அல்லது நரகத்திலே போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கின்றது, மன்னிக்கவே மாட்டான். இந்த இரண்டும் இந்த 7 பாவங்களில் நுழைகிறது. நான் இந்த இடத்தில் முக்கியமாக அந்த சுவர்க்கம் நுழையவே மாட்டார்கள் என்று வந்திருக்கின்றது பெரும்பாவங்கள், அது மட்டும் நான் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நேரம் இருந்தால் மற்ற 7 சில விளக்கங்களை தருவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 மட்டும் நான் எடுப்பதற்கு காரணம், ஏற்கனவே நான் சொன்னது போன்று இதை ஹலாலாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சுவர்க்கம் நுழைய முடியும் என்று நான் கேட்கிறேன். ஏன், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நபியுடைய இந்த உம்மத் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி என்றால், ஒரு ஹராத்தை ஹலால் ஆக்கினால், ஒரு ஹலாலை ஹராம் ஆக்கினால் அவர் காஃபிராகிவிடுவார். இதை அனைவரும் ஏற்றிருக்கிறார்கள், இதுல மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஹராமாக்கிய ஒன்றே ஒருவர் ஹலால் என்று சொல்லுகிறார். உதாரணம், மதுபானம் ஹலால் என்று சொல்லிவிட்டார், விபச்சாரம் ஹலால் என்று சொல்லிவிட்டார், இவர் காஃபிர் என்பதுதான் எல்லா இந்த மக்களின் முடிவும். இதே போன்று அல்லாஹ் ஹலால் ஆக்கியவைகளை ஹராம் என்கின்றார். ஆடு ஹராம், மாடு ஹராம், முயல் ஹராம், குதிரை ஹராம் என்று சொல்லுகிறார், இவர் காஃபிர் ஆகிவிடுவார். இது அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். இதனால்தான் இந்த பெரும்பாவங்களில் சிலரை இந்த மக்கள் ஹலாலாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு விளக்குவதற்காக நான் இதை எடுத்தேன். இஷாவுடைய அதானுடைய நேரம் வந்துவிட்டு அதான் சொன்னதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சொற்பொழிவு ஆரம்பிக்கப்படும். அந்த ஹதீஸை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாசிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபல் மூபிகாத், அழித்து விளக்கு விடக்கூடிய ஏழு பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கீல யா ரசூலல்லாஹ் வமா ஹுன், உடனே அங்கு கேட்கப்பட்டது அவைகள் என்ன என்று. பால் அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், வஸ்ஸஹர் சூனியம், வகத்லு நஃப்ஸ் ஆத்மாவை கொலை செய்தல், வஅக்லு மாலில் யதீம் யதீமுடைய சொத்துக்களை விழுங்குதல், வத்தவல்லி யௌம அஸ்ஸஹர் யுத்தத்துடைய நாளிலே விரண்டோடுதல், وَقَذْفُ الْمُحْسَنَاتِ الْغَافِلَاتِ الْمُؤْمِنَاتِ, விசுவாசிகளான அப்பாவிகளான பத்திரிகளான பெண்கள் மீது படுதோறு சொல்லுதல், وَأَكْلُ الرِّبَا வட்டி சாப்பிடுதல். இதில் முதலாவது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். இந்த தலைப்பு இந்த இணையை மட்டும் பேசுவதாக இருந்தால் குறைந்தது 3 மணி நேரம் தேவைப்படும். ஆனால் இங்கு முடிவெடுக்கப்பட்டது 45 நிமிடங்கள், அதற்குள் தான் இந்த பயானை முடிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு பிறகு கேள்வி பதில்களும் இருக்கின்றன. இந்த சுருக்கை பற்றி சுருக்கமாக சொல்வதானால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், இதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சிறுக்கு அல்லாத இணை அல்லாத விடயங்களை அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று கூறுகின்றான். இன்னொரு இடத்தில் இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும், மறுமையிலே நீங்கள் பெரும் நஷ்டவாதிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறான். இப்படி நிறைய வசனங்கள். இன்னொரு இடத்துல வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா, இணை வைப்பவருடைய அமல்களை எல்லாம் மறுமையிலே கொண்டு வரப்படும், கொண்டு வந்து தூசி தூசியாக பரத்தி விடப்படும். இணை வைப்பவருடைய அமல்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதற்கு பிறகு அவர்களை தூக்கி நரகத்திலே எறியப்படும், நிரந்தர நரகம், மன்னிப்பே கிடையாது. இப்போ ஒரு கேள்வி வருகின்றது, சிறுக்கு என்றால் என்ன, இணை என்றால் என்ன? அதிகமான மக்கள் நபியுடைய உம்மத்திலே விளங்கி வைத்திருக்கிறார்கள், சிலை வணக்கம் மட்டும்தான் சிறுக்கு என்று. இல்லை, 100 கணக்கான சிறுக்குகள் காணப்படுகின்றன, மனிதர்களுக்கு தெரியாது. 100 கணக்கான 200-300 சிறுக்குகளை நாம் எண்ணி எடுக்கலாம். இல்லை, இந்த இடத்தில் அவைகளை சொல்வதற்கு நேரம் இடம் தராது. குறிப்பிட்டவைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சிலை வணக்கம் மட்டுமல்ல, சாஸ்திரம் பார்ப்பது ஷிர்க், தொழுகையை விடுவது ஷிர்க், தொழுகை விடுவது ஷிர்க், ஜகாத்து கொடுக்காமல் இருப்பது ஷிர்க், அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்வது ஷிர்க், தாயத்து கட்டுவது சிறுக்கு, இப்படி பல சிறுக்கள் இருக்கின்றன. இவைகளில் ஒன்றை ஒருவர் செய்தால் அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான். ஆனால் உலகத்தில் அவர் தௌபா செய்து மீண்டால் மன்னிப்பான். ஆனால் இந்த மக்கள் தௌபா செய்ய மாட்டார்கள். ஏன்? அவர்களிடத்திலே இது கூடும், சாஸ்திரம் கூடும், நூல் கட்டுவது கூடும், அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்வது கூடும் என்று இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தௌபா செய்ய மாட்டார்கள். உதாரணத்துக்கு புகைப்பவர்கள், பீடி, சுருட்டு, சிகரெட், பாவிப்பவர்கள், லேகியம் சாப்பிடுபவர்கள், புகையிலை சாப்பிடுபவர்கள், அந்த தூள் பாவிப்பவர்கள், அவர்கள் யாராவது ஒருவர் இரவையில தூங்கும் போது, ஒருவேளை நான் இரவில் தூக்கத்தில் மரணித்து விட்டால் நான் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அத்தூபு இல்லை என்று சொல்லுவார்களா? இல்லை, சொல்லவே மாட்டார்கள், தௌபா செய்ய மாட்டார்கள். ஏன்? நாளைக்கும் குடிக்க இருக்கின்றது ஒண்ணு, அடுத்தது இது பாவம் என்பது அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் கூடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? பெரும்பெரும் இமாம்கள் சில நூல்களிலே எழுதிய வைத்திருக்கிறார்கள், புகைத்தல் தேவை ஏற்படும் போது கூடும் என்று எழுதியிருக்கிறார்களாம். ஆனால் அல் குர்ஆன் என்ன சொல்கின்றது இதை பற்றி? வீண்வரையம், புகைக்கின்ற ஒருவர் ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய் செலவு செய்கிறார், இது வீண்வரையம். அல்லாஹ் கூறுகின்றான், குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள், வலா துஸ்ரிபு, வீண்வரையம் செய்யாதீர்கள். ஏன்? இது சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவன் உங்களை நரகத்துக்கே விட்டு செல்வான். யாரும் தௌபா செய்ய மாட்டார்கள், கடையில் விற்பவர்கள் தௌபா செய்ய மாட்டார்கள், கடைசி வரைக்கும் அது பண்டல் கணக்கிலே இருக்கும். ஏன்? அது ஹராம் இல்லை அவரிடத்தில். எனவே இந்த இதே போன்ற இணை வைப்பவர்களும் யாராவது நூல் கட்டி இருக்கின்றார் கையில், தூங்கும் போது ரூஹு மேலே போய்விடும், அல்லாஹ் நாடியவருடைய ரூஹை அனுப்புவான், நாடியவர்களை பிடித்துக் கொள்வான், பாயிலே வஃபாத்தாகி விடுவார்கள் என்பது தெரியும், என்னுடைய நிலைமை என்ன என்று தெரியாது, நான் நூல் கட்டி கொண்டு இருக்கின்றேன், இது சிறுக்கு, மரணித்தால் என்னை மன்னிக்கவே மாட்டான், நான் நிரந்தர நரகம் என்று யாராவது அஸ்தஃகிருல்லாஹ் வ அதூப் இலைஹி என்று சொல்லி அதை அவிழ்த்து வீசுவாரா? இல்லை. ஏன்? அவரிடத்தில் அது கூடும், உலமாக்கள் கூடும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். சாயத்தை ஓதி மந்திரித்து கட்டி கொடுப்பது உலமாக்கள் தான். இப்படி சிறுக்கு பல வகையான சிறுக்குகள் இருக்கின்றன. இதே போன்று இன்னும் சில சிறுக்குகளை சொல்வதாக இருந்தால், மரணித்தவர்களுடைய கட்டிலுக்கு கீழ் மையத்தை வைத்து தண்ணீர் வைப்பார்கள். ஏன்? அந்த ரூஹு வந்து குடிப்பதற்கு. 7 நாட்களுக்கு வீடுகளிலே கொலை கொப்புகளை குத்தி வைப்பார்கள், வெளிச்சம் 7 நாளைக்கு வைப்பார்கள், மையத்தை அடக்கிவிட்டு ஒரு தல்கீன் ஓதுவார்கள், 40 அடி வைத்து ஒரு பாத்தியா ஓதுவார்கள். வீட்டுக்கு வந்து அப்ப கட்டம் என்று ஒன்று, முதலாவது கட்டம், 3, 7, 40 வருடம், இது எல்லாமே பிதஅத் என்றும் சொல்லப்படும், இதற்கு ஷிர்க் என்றும் சொல்லப்படும். அல் குர்ஆனில் அல்லாஹ் இதை ஷிர்க் என்று சொல்லுகின்றான். யார் மார்க்கத்தில் ஒன்றை கூட்டி உருவாக்கி இதை மார்க்கம் என்று செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய கூட்டாளி, ஷிர்க்வாரி. அம்லஹும் ஷுரகாவுன் ஷரவுலஹு மினத்தீன் மாலம் யாதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதி கொடுக்காதவைகளை மார்க்கத்தில் உருவாக்கி இது மார்க்கம் என்று சொல்லுகின்ற இணை தெய்வங்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இப்படி நிறைய சிறுக்கானவைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நாகூரிலே சென்று பாருங்கள், ஏர்வாடியிலே சென்று பாருங்கள், அஜ்மீரிலே சென்று பாருங்கள், பாகிஸ்தான் லாகூரிலே தாதா தர்பாரை சென்று பாருங்கள், என்ன சிறுக்கு நடக்கிறது! பகிரங்கமாக சுஜூது செய்கிறார்கள் கபர்களுக்கு, அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள், எனக்கு ஆண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தையை தாருங்கள் என்று கேட்கிறார்கள், எங்களுக்கு சூரியம் செய்யப்பட்டிருக்கிறது அதை வெட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு வினை வைத்த. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்பினார்கள். அனுப்பும் போது சொன்னார்கள், அலியே,
உயர்த்தப்பட்ட ஒரு கபரை கண்டால் தரைமட்டமாகிவிடும், உருவ படங்களை கண்டால் அழித்துவிடு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் இந்தியாவிலே போய் பார்த்தால், பாகிஸ்தானை போய் பார்த்தால், ஒருவர் கால் தவறி இறடி விழுந்தாலும் கபரில் தான் விழ வேண்டும். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் கட்டி கட்டி வைத்து அதை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு இணை வைத்த. எனவேதான் இன்று அசருக்கு பிறகு எங்களுடைய சகோதரர் இரண்டு பேர்கள் உரையாற்றினார்கள். அதில் இந்த கபருடைய விஷயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இதை எடுத்து கேட்க விரும்பியவர்கள் கேட்டுக்கொள்ளலாம். இப்படியான பல சிறுக்குகள் இருக்கின்றன. இதை எல்லா மக்களும் ஆகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த நூல் தாயத்து கட்டுவது கூடுமா? ஒரு மனிதர் வந்தார், அவருடைய தோளில அந்த கையிலே ஒரு தாயத்து இருந்தது, முஸ்லிம், அவருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், இது என்ன? சொன்னார்கள், எனக்கு ஒரு நடுக்கம் இருக்கின்றது, அதற்காக போட்டிருக்கிறேன். சொன்னார்கள், அதை அறுத்து வீசிவிடு, அது உன்னுடைய கையில் இருக்கும் போது நீ மரணித்தால் நீ நரகத்திலிருந்து தப்பவே மாட்டாய் என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வுக்கு வினை வைத்த. மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரம், யார் கயிற்றை தாயத்தை தொங்க விடுகின்றானோ அவன் சிறுக்கு வைத்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நீங்க குர்ஆனை எடுத்து தர்ஜுமத்தில் குர்ஆனை படித்து பாருங்கள், அல்ல இந்த சிறுக்கை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்லி இருக்கிறான். இந்த சிறுக்கை பற்றி ஒரு இடத்தில் இணை வைப்பவனுக்கு உதாரணம், வானத்தில் இருந்து அவன் கீழே விட பறவைகள் அவனை கொத்தி திம்பதற்கு உதாரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் அழிந்து விடுவான் என்பது அவருடைய கருத்து. எனவே இந்த பெரும் பாவங்களில் ஒன்று அஷ்ஷிர்க் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். ஏர்வாடியில பாருங்கள், பல பேர்களை சங்கிலி போட்டு கொண்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றனர். நாகூரிலே பாருங்கள், தெளிவாக சுஜூதி செய்கிறார்கள், பேய் விரட்டுகிறார்கள். விரட்டும் போது என்ன சொல்லுகின்றார்கள்? முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அத்தசல்லாஹு சிர்ரஹு என்று சொல்லி, முராதியா முராதியா அப்துல் காதிர் என்ற பெயரை சொல்லி அந்த அவர்களுக்கு அடிப்பார்கள் நாட்டையால். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாவை அழையுங்கள் என்று கூறுகின்றான் அல் குர்ஆனிலே. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க கூடாது. இது அல்லாஹ்வுக்கு வினை வைத்தல். ஏன்? அல்லாவே குர்ஆனை கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்றீர்களே, அவர்களுடைய மண்ணறைக்கு சென்று அங்கு எதையாவது போடுங்கள், பால் தேனை, கொசு வந்து மொட்டும், சொல்லுங்கள் இந்த ஈயை விரட்டும்படி. அவர்களால் விரட்ட முடியுமா? அல்லாஹ் கற்கின்றான், முடியாது. அங்கு போனவனும் பலவீனம், போக பட்டவனும் பலவீனம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வை தான் அழைக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம் என்று அழைக்க வேண்டும். அவன் தான் உதவி செய்பவன். மற்றவர்களுக்கு, மரணித்தவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வே சொல்லுகின்றான் ஒரு இடத்தில், அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாது. இப்படி பல சிறுக்குகள், இந்த சிறுக்குகளை மக்கள் ஹலாலாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் விளங்கி இருந்து முற்றாக தவிர்த்துக் கொண்டு கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்தோம். இரண்டாவது வஸ்ஸஹர், சூனியம். சூனியம் என்றால் அனைவருக்கும், சிறு குழந்தைகளுக்கும் தெரியும். இந்த சூன்யம் பல வகை. ஒன்று இந்த பயான் பண்ணுவது இருக்கின்றது, அதுவும் சூன்யம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இது மக்களை இழுக்கக்கூடியது, இதற்கும் சூன்யம் என்று சொல்லப்படும். நான் ஒரு 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 உரை கேட்டேன் காத்தாங்குடி அப்துல் ரஃப் மௌலையுடைய, அந்த அதிலே ஒரு சூன்யம் இருக்கிறது. அவர் எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர், அவர் மட்டுமல்ல அதற்கு முன்னாலும் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கிதாப் இருக்கிறது, அதிலே கஸாலி என்பவரும் அந்த கருத்தை எழுதியிருக்கின்றார். இப்போது நான் அந்த தலைப்பில் நுழையவில்லை, சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்லாவா இல்லையா, அப்துல் ரஹ்மான் சொல்வது உண்மையா அது பிழையா என்பதை ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் பார்ப்போம். அதை அவர் சொல்லுகின்றார், நான் சொல்வதுதான் உண்மை, இதை நம்புங்கள், இதன்படி நடங்கள். மறுமையிலே அல்லாஹு தஆலா எழுப்பி கேள்விகளுக்கு கேட்கும் போது இது பிழையாக தெளிவட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள், யா அல்லாஹ், இந்த கருத்த நாய் தான் எங்களுக்கு இதை சொன்னது என்று சொல்லி என்னை மாட்டிக் கொடுங்கள். பாருங்கள் எப்படி சூனியம், இதை கேட்டவுடன் யாரும் நம்புவார்கள். இது ஒரு சூனியம் தான். இன்னொரு வகை சூனியம் இருக்கின்றது, அது உங்களுக்கு தெரியும். ஒரு கணவன் மனைவியை பிரிப்பது, சேர்த்து வைப்பது, நோய் நொடியை கொடுப்பது, பயங்காட்டுவது, வீடுகளுக்கு கல் அடிப்பது, இப்படி சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. எல்லா மக்களும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த சூனியம் செய்வது இருக்கின்றதே, இது பெரும்பாவங்களில் ஒன்று. ஒருவன் காஃபிராகி விடுவான். எப்படி சிறுக்கு இணை வைப்பவன் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவானோ, அதே போன்று சூனியம் செய்பவனும் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி காஃபிராகி விடுவான். சுலைமான் நபியுடைய காலத்தில் யூதர்கள் சொன்னார்கள், சுலைமான் தான் சூனியம் செய்து இந்த முழு உலகத்தை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். காற்று ஜின்கள் எல்லா மக்களையும் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார், இது சூனியம் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான் பக்கராவிலே, வமா கஃபர சுலைமான், சுலைமான் சூனியம் செய்து காபிராகவில்லை, வலாக்கின் ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் காபிர்களாக இருக்கிறார்கள் சூனியம் செய்து என்று அல்லாஹ் கூறுவன் தான். எனவே சூனியம் செய்பவன் காஃபிராகி விடுவான் என்பது இதிலிருந்து விளங்குகிறது. இன்றைக்கு இந்த சூனியம் செய்பவர்கள் யார்? இந்தியாவில மிகவும் பிரபலியம் கேரளா. அதிலும் இந்த நபியுடைய உம்மத் முஸ்லீம் என்று சொல்லுகின்றார்களே, இவர்கள் தான் பெரும்பெரும் பிரபலியமான சூனியக்காரர்கள். அப்துல்லா, அப்துல் ரஹீம், அக்பர் ஹுசைன், ஹுசைன் அக்பர் போடு போட்டிருப்பார்கள். எங்களுடைய வீட்டில் அஸ்மா இஸ்மா இஸ்மா அஸ்மா வேலை செய்யப்படும். அப்படின்னா சூனியம். அப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, பிரிந்திருப்பார்கள். அவரிடத்துல போன உடனே ஒரு சூனியத்தை செய்து ஏதோ ரெண்டு பேரையும் இணைப்பார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், இது நல்ல விஷயம், சண்டை பிடித்துக் கொண்டிருந்த கணவன் மனைவியை சேர்த்து வைப்பது கூடாதா, நாங்கள் நல்ல விஷயத்தை தான் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், சூனியம் செய்பவன் காஃபிர், முஸ்லிம் இல்லை. பெயரை அப்துல்லா என்று வைப்பதனாலோ, சந்தனங்களை அள்ளி பூசிக் கொள்வதனாலோ, ஊதுபத்திகளை வீட்டிலே கொளுத்துவதனாலோ, ஹத்தனா செய்திருப்பதனாலோ, அல்லாஹ் ரசூல் என்று சொல்வதனாலோ, யா முஹியத்தீன் என்று 100 முறை இருட்டுக் கொண்டு அழைப்பதனாலோ முஸ்லீம் ஆக மாட்டான். ஏன்? சூனியம் செய்வது குஃப்ரை உண்டாக்கும் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. அப்ப இந்த சூனியத்தை என்று ஹலாலாக்கி வைத்திருக்கிறார்கள் சமூகத்திலே. சூனியம் ஹலால், யாராவது சூனியம் செய்பவரை காப்பிருந்து இந்த உலகத்திலே சொன்னதை கேட்டீர்களா? இல்லை, சொல்ல மாட்டார்கள். ஏன்? அது ஹலால். இப்போது தௌஹீத் ஜமாஅத் என்று ஒன்று இருக்கிறது, ஒன்று தோன்றியது இந்தியாவில். இதை ஆரம்பித்தது இப்ப ஜெயினுல் ஆப்தீன். ஆரம்பித்து நல்ல விஷயங்களை சொன்னார். ஆரம்பத்தில் சிறுக்கு கூடாது, குஃபர் கூடாது, பிதாத்து கூடாது என்று நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்தார். என்ன நடந்தது தெரியாது, அந்த விஷயத்திலிருந்து தடம் புரண்டு இஸ்லாத்திற்கு முரணான கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்து விட்டார். அதற்கு இந்தியாவில பெயர் TNTJ, தமிழ்நாட்டு தௌஹீத் ஜமாத், இலங்கையில் SLTJ, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத். அது கிட்டத்தட்ட ஒரு 8 பிரிவுகளாக பிரிந்து காணப்படுகின்றன. அப்ப அவர் புதிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்ற அதிலே ஒன்று, சூனியம் என்று ஒன்று கிடையாது, சூனியம் இல்லை. இதே போன்று ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரணாக வரும், தூக்கி எறிய வேண்டும் என்று பல ஹதீஸுகளை தூக்கி எறிகின்றார், சூனியம் இல்லை என்று சொல்லுகின்றார். சூனியத்தை யாராவது நம்பினால் அவன் முஷ்ரிக்கு இணை வைப்பவன் என்று சொல்லுகின்றார். இதற்கு பல காரணங்களை காட்டுகின்றார். அவருடைய இந்த அகீதா நம்பிக்கையின் பிரகாரம் அல் குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களை எல்லாம் மாற்றியும் இருக்கின்றார். பக்கராவில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த பாபில் என்ற ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகள் மீது இறக்கப்பட்ட அந்த சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று வருகின்றது. அவரிடத்தில் சூனியம் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் அந்த மலக்குகளை ஷைத்தான்கள் என்று கூறுகின்றார். அது மலக்குகள் அல்ல, அந்த ஹாபில் ஹாபில் ஷைத்தான்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி நீ மாற்றிவிட்டார் குர்ஆன் வசனங்களை. ஹாரூத் மாரூத் தவறுதலாகிவிட்டது. அது காபில் ஹாபில் ஆதம் நபியுடைய இரண்டு பிள்ளைகள். இந்த ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகளை இவர் ஷைத்தான் என்று கூறுகின்றார், சொல்லி சூனியம் இல்லை என்று சொல்லுகின்றார். இதற்கு என்ன காரணம்? சரியான பதிலை யாரும் அவருக்கு கொடுக்கவில்லை. வெறுமனே அவரை எதிர்த்து பேசுகின்றார்களே தவிர, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்டு தூக்கி எறியும் போது அவரை எதிர்க்கின்றார்களே தவிர சரியான பதிலை கொடுக்கின்றார்கள் இல்லை. இந்த சூனியம் இல்லை என்று ஏன் கூறுகிறார் தெரியுமா? அவர் சொல்லுகின்றார், சூனியம் செய்பவனை காஃபிர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த குஃபுரான விடயத்தை அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு இறக்கி அவர்கள் கற்றுக் கொடுப்பார்களா என்று கேட்கின்றார். சூனியம் குஃபுர் செய்பவன் காஃபிராகி விடுவான். இதை அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு இறக்கி மலக்குகளை இந்த குஃபுரை செய்யும்படி ஏவுவானா என்று கேட்கின்றார். அவருடைய கேள்வியிலே இருக்கின்றது சூனியத்தை அவர் ஒத்துக்கொள்கிறார். ஏன் சொல்லுகின்றார்? சூனியம் என்பது குஃபுர், சூனியம் செய்தால் காஃபிராகி விடுவான் என்று அவரை சொல்லுகின்றார் ஆரம்பத்தில். ஏன் இதை இல்லை என்று சொல்லுகின்றார் என்றால், இதுதான் காரணம். அல்லாஹ் எப்படி கூடாத விஷயத்தை மக்களுக்கு படித்துக் கொடுக்கும்படி சொல்லுவான் என்று கேட்கின்றார். இதே அவருக்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் இல்லை. அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்து அவரை ஹக்கின்பால் வர செய்ய வேண்டும். எங்களுக்குத்தான் ஹராம் ஹலால், இது ஹராம் இது ஹலால். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இது கிடையாது. அவனே குர்ஆனில் சொல்லுகின்றான், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றுதான் கேள்வி கணக்கு கேட்கப்படுமே தவிர அல்லாஹ் என்ன செய்தான் என்று கேட்கப்பட மாட்டாது. அவன் எதையும் செய்வான். நாங்கள் சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹின்னு சத்தியம் பண்ணணும். இப்படித்தான் பண்ணணும். வஷ்யம்சி சூரியன் மீது சத்தியமாக கூறுமா? காஃபிரா போயிடும். வஸ்ஸுஹா வெளிச்சத்தின் மீது சத்தியமா கூறுமா? காஃபிரா போயிடும். ஆனால் அல்லாஹ் பண்ணுகின்றான், வஷ்யம்சி வல்லுஹாஹா வல்லுஹா வல்லைலி இதா சஜா. இப்படி பல சத்தியங்கள், சூரியன் சந்திரன் மீது சத்தியமாக. எனவே அல்லாஹ்வுக்கு இந்த கட்டுப்பாடு கிடையாது. அவன் எதையும் செய்வான். எங்களுக்கு தான் இந்த கட்டுப்பாடு? இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பி ஜெயினுல் ஆப்தீன் இதே போன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் மனிதனுக்கு சுஜூதி செய்யக்கூடாது, சுஜூதி செய்தால் அவன் இணை வைப்பவனாக மாறிவிடுவான். தெரிஞ்ச விஷயம். ஏன் சுஜூது ஒரு இபாதத், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம், அதை வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. மன்கான எரிஜு இகா ரப்பிஹி, யார் வறுமையில் அல்லாவை சந்திக்க விரும்புகின்றாரோ, பல்யாமல் அமலன் சாலிஹன், நல்ல அமல்களை செய்யவும், சாலிஹான அமல்கள், அதை சிறுக்கு பிதத்து வரக்கூடாது. அவருடைய வணக்கத்தில் அல்லாவுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது என்று கூறுகின்றான். எனவே சுஜூது அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்வது சிறுக்கான விஷயம். எனவேதான் நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுஜூது செய்வது மனிதர்களுக்கு கூடும் என்றிருந்தால் கணவனுக்கு மனைவியை சுஜூது செய்யும்படி ஏவி இருப்பேன் என்றார்கள். அதே நேரத்தில் சூரத்து யூசுப் எடுத்து பாருங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யூசுப்புக்கு சுஜூது செய்தார்கள், அவர்களுக்கு அப்படியே சுஜூது செய்து விழுந்தார்கள் என்று வருகின்றது. என்ன காரணம்? அல்லாஹு தஆலா யூசுப் நபியுடைய தந்தைக்கு சுஜூதி செய்வதை ஆகமாக்கினார். ஆனால் இப்போ சிறுக், யாருக்கும் கேட்க முடியுமா அல்லாஹ்விடத்தில்? அது என்ன, யூசுப் நபியுடைய காலத்திலே ஹலால், இப்ப என்ன சிறுக்கு என்று கேட்க முடியாது. ஏன்? அவன் எதையும் செய்வான், யாரும் கேட்க முடியாது. இதை பி ஜெயலலாத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை இதுதான். இன்னொரு ஆதாரத்தின் மூலம் நாம் விளக்குவோம். பாருங்கள், சுஜூது கூடாது, உண்மைதான், சிறுக்கு இப்போ. ஆனால் அல்லாஹு தஆலா மலக்குகளை அழைத்து ஆதனவை படைத்ததற்கு பிறகு சொன்னான், உஸ்ஜுது, ஆதத்துக்கு சுஜூது செய்யுங்கள். எல்லா மலக்குகளும் இது சிறுக்கு நான் செய்ய மாட்டோம் என்று சொல்லவில்லை. எல்லா மலக்குகளும் சுஜூதிலே விழுந்தார்கள். இபிலிஸை தவிர அவன் சொன்னான், நான் சுஜூதில விழமாட்டேன். ஏன்? நான் ஆதத்தை விட உயர்ந்தவன். என்னை மண்ணில், அவரை மண்ணில் படைத்திருக்கிறாய், என்னை நெருப்பினால் படைத்திருக்கிறாய். மண்ணை விட நெருப்புதான் உயர்ந்தது, எனவே உயர்ந்த ஒன்று தாழ்ந்த ஒன்றுக்கு சுஜூது செய்ய முடியாது என்ற கருத்தை வெளியிட்டான். தயார் ஜமாத்துல் முஸ்லிமீன் கயாஸ் இல்ல. ஏனைய மதுஹபுகளில் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கயாஸ், இஸ்திஹ்ஸான், மதாலியல் முர்சலா, இஸ்திஸாப், ஷரஉ மன் கபலனா, இஜ்மா ஸஹாபா, இதே போன்று மௌக்கு, தவாத்துர் அமல், ஃபஹ்மு ஸஹாபா, அனைத்தையும் பின்பற்றுவார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வஹியை மட்டுமே பின்பற்றும், குர்ஆன் ஹதீஸ். இந்த இபிலிஸ் கயாஸ் பண்ணி சொன்னான், அவரை விட நான் உயர்ந்தவன் என்று. ஆனால் அந்த கியாசம் சரியில்லை, பிழையாகிவிட்டது. ஏன்? அவன் சொல்லுகின்றான், மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்று. பாருங்கள், நெருப்பை மண்ணுக்கு மேல் பற்றினால் மண்ணு அழியாது, அது அப்படி இருக்கு. ஆனால் கொழுந்து விட்டு எரிய நெருப்பிலே மண்ணை அள்ளி போட்டால் நெருப்பு அணைந்து விடுகின்றது. இதுல விளங்குது, அவன் கியாஸ் செய்தான், ஆனால் தோற்று விட்டான், பிழையாகிவிட்டது அவனுடைய இந்த கியாஸ். உண்மையில் மண்ணு நெருப்பை விட உயர்ந்தது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர்கள் தான். அவனுடைய வாதப்படிக்கு கூட அவன் இபிலிஸ் உயர்ந்தவன் அல்ல. அவன் இந்த சுஜூது செய்ய மாட்டேன் என்று சொன்னான். இப்ப நாம பிஜேட்ட கேட்கிறது, நீங்க சொல்றீங்க கூடாத விஷயத்தை அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு சொல்லி சூனியத்தை படித்து கொடுக்க மாட்டான் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ சுஜூது செய்வது சிறுக்கு, ஏன் அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு சொன்னான் சுஜூது செய்யும்படி? அப்ப அதையும் நீங்கள் மறுக்க வேண்டும், அதையும் மறுக்க வேண்டும். ஆனால் அதை அவர் மறுப்பதில்லை. தெளிவாக வருகின்றது, மலக்குகளை பார்த்து ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். சுஜூத் என்றால் என்ன அனைவருக்கும் தெரியும், நெற்றியையும் கை கால்களையும் தரையிலே வைப்பது, இதுதான் சுஜூது. அப்ப பிஜேடி இந்த வாதம் பிழை, அவர் அறிவை பயன்படுத்தி இருக்கின்றார். எப்படி கூடாதவைகளை அல்லாஹ் ஏவ மாட்டான், ஆனால் சூனியம் கூடாது, இதை அல்லாஹ் ஏவி இருக்கவே முடியாது, எனவே சூனியம் இல்லை என்று கூறுகின்றார். அப்ப திருப்பி சூனியம் இல்லைன்னு சொல்றீங்க, மறுபடியும் சூனியம் கூடாதுன்னு சொல்றீங்க. அது என்ன சூனியம் இல்லைன்னா முடிஞ்சது மாதிரி கூடாது எப்படி வரும்? சூனியம் இல்லைன்னா எப்படி இந்த ஹதீஸ்ல ஏழு பெரும்பாவங்கள் கொண்டு சூனியம் என்று வரும்? சூனியமே கிடையாது. அப்ப எப்படி அல்லாஹ்வுத்தால நீ பெரும்பாவம் என்று சொல்லுவான்? சிந்தித்து பாருங்கள். எனவே இதுல அவர் ஓட்டை விட்டு இருக்கின்றார். சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. இது நீண்ட ஒரு தலைப்பு. அது எப்படி செய்யறது? அது அந்த சூனியக்காரர்களுக்கு தான் செய்யும். சைத்தான்களை ஏவி விட்டு செய்வார்கள். இப்ப பாருங்க, நாங்கள் டொய்லெட்டுக்கு போகும்போது அல்லாஹ் பிஸ்மில்லா அல்லாஹுமை நீ அவதூபிக்க மீனல் குபுசி வல் ஹபாய், கெட்ட ஆண்பன் அந்த சைத்தான்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அப்படி அவங்க எதையும் செய்ய மாட்டார்கள் என்று இருந்தால் ஏன் பாதுகாப்பு தேடணும்? சைத்தானுக்கு சக்தி இருக்கிறது. அப்படி தூங்கும் போது என்ன செய்யறான்? வந்து மூணு முடிச்சு போடுறான், போட்டு நல்லா தூங்குங்கன்னு சொல்றான். நல்லா அடிச்சு போன தூங்க சுபகுக்கு எழும்ப மாட்டான். அப்ப இந்த பாருங்க செய்யறான் அந்த வேலை. ஆனால் தான் இரவையில போகும்போது நீங்க வாசலில் உடுக்கு நுழையும் போது துவா ஒன்றுக்கு ஓதிக்கொண்டு போகணும். அப்பா வரமாட்டான், ஓத இல்ல, வீட்டுக்கு வந்து நம்மளோட சாப்பிடுவாண்டு வருவது, சோரம் தீங்கிறான் சைத்தான். அப்ப அவனுக்கு இப்படி தீங்குகளை செய்ய முடியாதா? முடியும். அதனால சூனியக்காரர்கள் இந்த சைத்தானை ஏவி பல விஷயங்களை செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கேள்வி, அப்ப அல்லாஹ் ஏன் இந்த கூடாத விஷயத்தை செய்வித்தான்? அப்ப அங்கே எங்க போகணும்? கூடாத விஷயத்தை ஏன் அங்க செய்து செய்யும்படி சொன்னான்? அதனால கேட்பதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்ப சுஜூது ஹராம், சிறுக்கு செய்யக்கூடாது. சூனியம் நாங்கள் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் யாரும் சூனியம் செய்ய மாட்டார்கள். செய்தால் அவர்கள் காபிர்களாகிடுவார். எப்படி தொழுகையை விட்டால் காபிரோ, ஜகாத்தை கொடுக்காவிட்டால் முஷ்ரிக்கோ, இதே போன்று யாமுகியத்தின் அழைத்தால் முஷ்ரிக்கோ, அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்தால் முஷ்ரிக்கோ, அதே போன்று இந்த இப்படி சூனியம் செய்தால் அவர் காபிராகி விடுவார். இதுதான் இந்த சூனியம் என்பது சிஹர். இரண்டாவது சூனியம், இதுவும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு விஷயம். மூன்றாவது கத்லு நஃப்ஸ் என்றார், அநியாயமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்வது. இதை கொலை செய்தால் முஸ்லீமா காபிரா என்றால் அவன் காபிராகி விடுவான். ஒரு முஸ்லீமை கொலை செய்தால் காபிராகி விடுவான். உலகத்தில் இதை ஹலாலாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹலால் ஹராம் இல்லை. இதனால் தான் சொல்லுகின்றார், செஃபியின் யுத்தத்தில் 70,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டார்கள். பாடசாலையில படித்து கொடுக்கப்படுகின்றது. சிஃபியின் யுத்தத்தில் 70,000 சஹாபாக்கள் வெட்டப்பட்டார்களாம். நம்ப முடியுமா? சஹாபாக்கள் சஹாபாக்களை வெட்டுவார்களா? எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? இரக்கம் உள்ளவர்கள். தங்களுடைய பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு தங்களுடைய உணவை விருந்தாளிகளுக்கு கொடுத்து விட்டு பட்டினி கிடந்த சஹாபாக்கள். 70,000 முஸ்லீம்களை வெட்டி தள்ளினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது பொய் வரலாறுகள், நம்ப கூடாது. ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம் நடக்கவில்லை, அந்த வரலாறுகளை நம்ப கூடாது. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை. வெட்டப்பட்டார்கள். ஆயிஷாவுக்கும் அளிக்கும் யுத்தம் எவ்வளவு பேர் வெட்டப்பட்டிருப்பார்கள்? இதே போன்று முக்கியமான சில சஹாபாக்கள் தல்ஹா ஜுபைர், இவர்களை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை வெட்டி கொண்டது என்று எழுதியிருக்கின்றார்கள். அப்ப ஒரு முஸ்லீமை கொண்டால் முஸ்லீமா காபிரா? ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யத்ரிபு பாலுக்கும் ஆனாக பால், எனக்கு பிறகு நீங்கள் ஒரு முஸ்லீமுடைய கழுத்தை வெட்டுவதன் மூலம் காபிர்களாகி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இருக்கும் போது எப்படி சிஃபியினிலே சஹாபாக்கள் சஹாபாக்களை வெட்டுவார்கள்? ஒரு இடத்திலே சொன்னார்கள், இதல் தக்கல் முஸ்லிமான் பி சைஃபேஹிமா, இரண்டு முஸ்லீம்கள் வாளை எடுத்துக்கொண்டு சண்டை பிடித்தால் அல் காத்திலுகள் மக்தூலு பின்னார், வெட்டியவனும் நரகம், வெட்டப்பட்டவனும் நரகம் என்று சொன்னார்கள். உடனே சஹாபி கேட்டார்கள், அல் காத்தில், கொலை செய்தவன் நரகம் சரி, கொல்லப்பட்டவன் ஏன் நரகம் யார சூரலா என்று கேட்டார். சொன்னார்கள், அவன் இவரோடு சண்டை பிடித்தான், இவருடைய வாள் முந்தி விட்டது. ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன? முந்தினால் இவரை வெட்டுவதுதான். எனவே எண்ணம் இவரை கொலை செய்வது. எனவே ரெண்டு பேரும் நரகம் என்றார்கள். இப்படி குர்ஆன் ஹதீஸ் இருக்கும் போது மன் கத்தல மன் யக்துல் மூமினன் முதஅம்மிதன், ஒரு மோமினை ஒருவன் மனம் முரண்டாக கொலை செய்தால் அவனுக்கு கூலி நரகம். அல்லாஹ்வின் மீது கோபிப்பான், அவனை சபிக்கின்றான், அவனுக்கு துன்புறுத்த வேதனை தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் சொல்லு. இப்படியெல்லாம் இருக்கும் போது சொல்லுகிறார்கள், ஜமல் யுத்தம் நடந்ததாம், சிப்பின் யுத்தம் நடந்ததாம், அலிக்கும் மாவியாவுக்கு சண்டையாம், ஆயிஷாவுக்கும் அலிக்கும் சண்டையாம், 70,000 பேர் வெட்டுப்பட்டார்கள், தல்ஹா சுபைர் கொல்லப்பட்டார் என்று சொல்லுகின்றார்களே, எழுதி வைத்திருக்கிறார்களே, இதை ஒரு முஸ்லீம் நம்ப முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பாடசாலைகளில் நாகரிகம் என்ற பெயரில் இது படித்து கொடுக்கப்படுகின்றது. நம்பாதீர்கள், சஹாபாக்கள் தூய்மையானவர்கள், யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். அஷித்தாவாளல் குப்பார், காபிர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள். ருஹமாவு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில மிகவும் இரக்கம் உள்ளவர்கள், எப்போதும் சுஜூதிலே கிடப்பார்கள். அவருடைய நெற்றியிலே நீங்கள் பார்த்தால் சுஜூதில் அடையாளங்கள் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இப்படியெல்லாம் இருக்கும் போது துணிந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு கேள்வி, இப்படி எழுதுவார்களா? ஏன் எழுத மாட்டார்கள்? எத்தனை ஆயிரம் ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய நபி மீது விட்டு கட்டி எழுதி வைத்திருக்கிறார்கள். எத்தனை கிதாபுகள் காணப்படுகின்றன. இப்படி துணிந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது விட்டு கட்டி இருக்கின்றார்கள். மன் கரிபாலய முத்தம்மிதன், யார் என் மீது ஒன்றை விட்டு கட்டினால் அவன் நரகத்தில் ஒரு இடத்தை ஆக்கிக் கொள்ளும் என்ற ஹதீஸ் இருந்தும் எத்தனை ஹதீஸ்களை விட்டு கட்டி இருக்கின்றார்கள் பார்க்கின்றோம். சீனா தேசம் சென்றாவது சீர்கள் விட்டுங்கள், விட்டு கட்டப்பட்ட நபி சொல்லவில்லை. நாட்டு பத்து ஈமானின் பாதி விட்டு கட்டப்பட்டது. இப்படி நிறைய விட்டு கட்டி வைத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த கத்துல நஃப் ஒரு மூமினை கொள்வது, கொன்றால் அவன் காபிராகி விடுவான் என்பது தெளிவாக குர்ஆன் நதி சொல்லுகின்றது. இந்த உலகத்தில் இது ஹலால். எப்படி ஹலால் என்று நீங்கள் கேட்பீர்கள். நான் சொல்லுகின்றேன், சவுதி அரேபியாவிலே வந்து வீடுகளிலே இந்த இது அது என்ன உலகத்தில் உள்ள பாக்குறதுக்கு வைப்பாங்க சட்டலைட், எல்லா வீடுகளிலும் தூக்கப்பட்டது சவுதியில. அங்கு சிலர் மார்க்க உணர்வு உள்ளவர் இருக்கின்றார்கள், முத்தவா என்று சொல்லப்படும். அங்கு வேலை செய்வர்களுக்கு தெரியும், முத்தவாமார்கள், கரண்டைக்கு மேல் உடுத்துவார்கள், தாடி அழகா வைப்பார்கள். ஆனால் அவர்கள் நிறைய பிழை இருக்குது. நின்று கொண்டு பெப்சி குடிப்பார்கள், நின்று கொண்டு பனி சாப்பிடுவார்கள். அவர்களும் பிழை இருக்க நான் இல்லை என்று சொல்லவில்லை. இது கூடாது என்று அங்கு ஹர்த்தால் செய்தார்கள். என்ன நடந்தது? அனைவரும் பிடித்து அழிக்கப்பட்டார்கள். அப்ப சவுதி அரேபியா அரசாங்கம் அது முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறது. அப்துல்லா முஸ்லீம் அப்போது ஆட்சியில் இருக்கும் போது இந்த முத்தவாமார்கள் யார்? காபிர்களா? அவருடைய பாரு முஸ்லீம்கள் தொழுகைக்கு மக்களை எல்லா எல்லா சலா 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 அடிச்சு விரட்டுகின்றார்கள். அதுல பெரிய பிழை செய்யறாங்க. பிலிப்பைன், தாய்லாந்து, நேபாள் பௌத்தர்கள், ஹிந்துக்கள் நெருப்பு எல்லாரையும் அடிச்சு பள்ளிக்குள்ள திரட்டிடுவான். போங்கன் அவன் பள்ளிக்குள்ள போனா அவனுக்கு ஒன்னும் வழங்கா, இசியா காமரா போனா என்னத்துக்குன்னு அவனுக்கு தெரியாது. இப்படி எல்லாம் பிழை செய்வார்கள். ஆனால் அவர்களை கொண்டு குவித்தார்கள். அப்ப ஹலால் அவங்கிட்ட எப்படி கொள்ளீங்க? முஸ்லீம கூடுமா? ஒண்ணும். இதே போல பலஸ்தீனில ஹமாஸ் பத்தா ரெண்டு பேருக்கு இடையில போராட்டம், எத்தனை பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பார்வையிலே ஹமாசும் முஸ்லீம், பத்தாவும் முஸ்லீம். எப்படி கொள்வீர்கள்? முஸ்லீமை முஸ்லீம் கூறுமா? காபிர் இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே ஆனால் அவர்கள் கொள்ளுகின்றார்கள், அவருடைய பார்வையில் இது ஹலால், கொல்லலாம், ஹராம் இல்ல, குஃபர் இல்ல அவங்கிட்ட. இதே போன்ற ஈராக்கிலே பாருங்கள் என்ன நடக்கின்றது. ஈராக் அரசாங்க படையும் முஸ்லீம் என்று சொல்லுகின்றார்கள். ஐஎஸ் ஐஎஸ் முஸ்லீம்கள் தான் அவருடைய பார்வையில கொண்டு தொலைக்கிறார்கள். இவர்கள் அவர்களை, இவர்கள் அவர்களை. அப்ப ஒரு முஸ்லீமை கொண்டால் காபிர், அவர்கள் இதை நம்பினால், காபிர் என்று நம்பினால் ஒரு காலமும் அவர்களை நிச்சயமா கொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இது ஹலால். இதே போன்று ஆப்கானிஸ்தானில் பாருங்கள் என்ன, தலிபான்கள் என்ன, அவருடைய பார்வை முஸ்லீம்கள், அரசாங்க படையும் முஸ்லீம்கள் தான். ரெண்டு பேர் என்ன நடக்கின்றது, கொண்டு குவிக்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்லுவார்கள், எப்படி முஸ்லீம்களை கொள்ளுவீர்கள், முஸ்லீமை கொண்டால் காபிர் முர்த்தத் என்று ஹதீஸில் வருகின்றது. சஹீஹுல் புகாரில இப்படி ஒரு அறிவிப்பு வருகின்றது, லா தர்ஜிஉ பாதி முர்த்தத் தீன், எனக்கு பிறகு ஒரு முஸ்லீமுடைய கழுத்தை வெட்டுவதன் மூலம் நீங்கள் முர்த்தத்துகளாய், மதம் மாறியவர்களாக மாறிவிடாதீர்கள் என்று வருகின்றது. அப்ப அவர்களிடத்தில் இது ஹலால், கொள்ளுகின்றார்கள், தெளிவாக நடக்கின்றது. இப்படி பல நாடுகளில் நீங்கள் பாருங்கள், இலங்கையில இல்லையா, சமீபத்தில் பேப்பர்ல பார்த்தோம், கிழக்கில் ரெண்டு பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி பல கொலைகள் இலங்கையில எந்த ஒரு ஜம்மியத்தில் உலமாவது கொலை செய்தவர்களை காபிர் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்களா, இல்லை. என்ன செய்வார், அட்வொகேட்டை பிடித்து கொலை செய்யவில்லை என்று அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்படி நடக்கின்றது. எனவே இந்த மூன்றாவது பாவம், ஒன்று சிறுக்கு, இரண்டாவது சூனியம், மூன்றாவது உயிரை கொலை செய்வது, இந்த மூன்றும் இந்த சமூகத்தில் உலகத்திலே ஹலால். அதனால் இந்த மூன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நபி சொன்னார்களே, ஒரு காலம் வரும், முந்தி யூதர்கள் 71 பிரிந்தார்கள், 70 நரகம் 1 சொர்க்கம், கிறிஸ்தவர்கள் 72 பிரிந்தார்கள், 71 நரகம் 1 சொர்க்கம். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையில் என் உயிர் இருக்கோ அவன் மீது சத்தியமாக, இன்ன ஹாதிஹில் உம்மா, இந்த கூட்டம், சத்தப்தரி கோயிலா சலாத்தின் வசபயினம் இல்லா, இது 73 மார்க்கமாக பிரியும், குல்லுகும் பின்னால், 72 நரகம் 1 ஒன்றுதான் சொர்க்கம், அது அல் ஜமாஅத், ஒரு தலைமைத்துவம் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய நம்பிக்கை குர்ஆன் ஹதீஸ் மட்டும். குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிம் கொலை செய்தால் அவன் காபிர், ஒரு முஸ்லிம் இன்னொருவருக்கு சூனியம் செய்தால் அவன் காபிர், ஒருவர் இணை வைத்தால் அவர் முஷ்ரிக் என்று சொல்லுகின்றோம். எட்டு மணி ஊட்டி கொள்வோமா, இப்ப ஒரு 5 நிமிஷம் 8 மணிக்கு, அதோட இந்த தலைப்பு முடியும். முடியல் என்ன, ஒரு தொகைக்கு கடைசியா ஒரு விஷயம் சொன்னார்கள், கவுலு ஜூர், பொய் சத்தியம், இதுவும் பெரும்பாவங்களில் உள்ள ஒண்ணு. ஆனா இது காபிர் ஆக மாட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார். ஆனா எப்ப வெளியேறுவார், பொய் சத்தியம் கூடும், இது ஹலால் என்று சொன்ன காபிர போயிடுவார். ஹலால் என்று சொல்ல இல்ல, பொய் சத்தியம் பண்றார், காபிர் ஆக மாட்டார். பெரும்பாவம் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்ல நரகத்திலே போட்டு எரிந்ததற்கு பிறகு எடுப்பான். ஏன், இது குஃபர் ஷிர்க்கு பிதஅத்து அல்ல. அப்ப இந்த சத்தியம் பொய் சத்தியம் கூடாது. ஆனால் இந்த சமூகத்தில் ஹதீஸ்ல வருகின்றது ஒரு இடத்துல, அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்தால் அவன் இணை வைத்து விட்டான். ஆனால் எங்களுடைய இந்த சமூகத்தில் என்ன செய்கின்றார்கள், பள்ளியின் மீது சத்தியம் முடிஞ்சது, இஸ்லாத்தில் இது போய்வார். அவர் பொய் சத்தியம் நான் சொல்றேன், இப்படி ஒரு ஆள் களவெடுத்துட்டார், கொண்டு வந்தார், கேட்போம், வல்லாஹி நான் எடுக்கலன்னா, இதுதான் பொய் சத்தியம், இது காபிர் ஆக மாட்டார். இன்னொன்னு சொல்றேன்னா, அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கின்றார்கள், காபாவின் மீது சத்தியமாக, மிம்பர் மீது சத்தியமாக, பள்ளி மீது சத்தியமாக, குர்ஆனை வைத்து இந்த குர்ஆன் மீது சத்தியமாக, இதே போன்று கர்ப்பிணிகளுடைய வயிற்றிலே கையை வைத்து இந்த கர்ப்பிணியின் மீது சத்தியமாக, சின்ன குழந்தைகளுடைய தலையிலே கையை வைத்து இந்த குழந்தையின் தலை மீது சத்தியமாக, தரையிலே அடித்து இந்த பூமியின் மீது சத்தியமாக நடக்குது. சமூகத்தில் பள்ளியில கொண்டு வந்து வளர்த்து விசாரிச்சு இப்படி சத்தியம் என வைப்பாங்க. என்ன இது கூடுமா? மண் ஹலக வகைரில்லா, யார் அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கின்றார்களோ ஃபக்கத் அஷ்ரக, அவன் இணை வைத்து விட்டான் என்று வருகின்றது. சஹாபாக்கள் தெரியாமல் ஆரம்பத்தில் கௌபாவின் மீது சத்தியம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று. இதை ஒரு யூதன் பார்த்து விட்டு சொன்னான், முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டம் ஆய நீங்கள் நல்ல மனிதர்கள் தான், ஆனால் உங்களுக்கு ஒரு பிழை இருக்கிறது, சிறுக்கு வைக்கிறீர்கள் என்று சொன்னான். சஹாபி ஆச்சரியப்பட்டு அது என்ன கேட்டார்கள், நீங்கள் கௌபாவின் மீது சத்தியம் செய்கிறீர்கள், இது சிறுக்கு என்று சொன்னான். உடனே அந்த சஹாபி ஓடி வந்து நபியிடத்திலே சொன்னார்கள், யார சொல்லதா ஒரு யஹூதி இப்படி சொல்கிறார். உடனே வகி வருகின்றது, இதற்கு பிறகு கஅபாவின் மீது சத்தியம் பண்ணாதீர்கள், சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் ரப்பில் கஅபதி, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று பண்ணுங்கள் என்று சத்தம் இறங்கியது. அப்ப அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் பண்ண எங்களுக்கு உரிமை இல்லை, அது சிறுக்கு, அல்லாஹ் வேண்டியதை செய்வான். வஷம்ஷி வல் கமரி வல்லுஹா, எதையும் அவன் சொல்வான், வானங்கள் மீது பூமிகள் மீது மலைகள் மீது அவன் செய்வான். நாங்கள் செய்தால் அல்லாஹ்வுக்கு வினை வைத்துள்ளா மாறிவிடுவோம். ஆகவே இதனுடைய சுருக்கம் இதுதான், இந்த பெரும்பாவம் இந்த தலைப்பை நாம் எடுத்தோம். இது சரியான விளக்கத்துடன் பேசுவதாக இருந்தால் 3 மணி நேரம் தேவை, சந்தர்ப்பம் இல்லை. அடுத்தது இந்த பெரும்பாவங்களை ஹலாலாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நபியுடைய இந்த உம்மத்தினர். இது பிழை, இது குஃபுர் சிருக்கை உண்டாக்கும் என்பதை விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பை நாங்கள் எடுத்தோம். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் இந்த சிறுக்கு குஃபுர் பிதஅத் போன்ற இந்த பெரும்பாவங்களிலிருந்து பாதுகாத்து, பெரும்பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். இதே போன்று இதுவரைக்கும் இதை விளங்காமல் இருக்கக்கூடியவர்களும் இதை சரியாக விளங்கி சிறுக்கு புகழிலிருந்து மீண்டு உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணித்து சுவர்க்கம் செல்வதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்கு இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் விளங்குங்கள். எங்களுடைய பதிவு நாடாக்களை கேளுங்கள், இணையதளத்துக்கு செல்லுங்கள், எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் படித்து பாருங்கள். பார்த்து ஒரு இப்படியானவைகளிலிருந்து நீங்கள் தவிர்த்து உண்மையான ஒரு முஸ்லீமாக குஃபுர் சிறுக்கு இல்லாமல் வாழ்ந்து மடிவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த அவரை பற்றி சொல்லும் போது, யார் தூய்மையான உள்ளத்துடன் வருகின்றாரோ அவர் மட்டும்தான் மறுமையில தப்புவார். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்துடன் யார் வருகின்றாரோ அவர்தான் தப்புவார். தூய்மையான உள்ளம் என்றால் என்ன? குஃபுர் இருக்கக்கூடாது, ஷிர்க் இருக்கக்கூடாது, பிதஅத் இருக்கக்கூடாது, ஜாஹிலியத் இந்த நாளும் இருக்கக்கூடாது. மற்ற பாவங்களில் ஈடுபட்டால் தௌபா செஞ்சால் மன்னிப்பான், அல்லது அல்லாஹு தஆலா நரகத்தில் போட்டு எடுத்து விடுவான். ஆனா இந்த நாளும் ஆபத்தானது, பயங்கரமானது. இந்த நாளும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனே கிடையாது, வேறு எல்லா பிரிவுகளிலும் காணப்படுகின்றது, சவுதி அரேபியா முதல் கொண்டு காணப்படுகின்றது. எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கொள்கைகளை நல்ல முறையில் நீங்கள் விளங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். இதை அடுத்து இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் இருக்கின்றது, அதற்கு பதிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எத்தனை மணி வரைக்கும்? 10 மணி வரைக்கும் இந்த கேள்வி நடக்கும், அதற்கு பிறகு அனுமதி கிடையாது. 10 மணியோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். கேள்வி நிறைய வந்திருக்கின்றது, இன்ஷா அல்லாஹ் அது பார்த்ததற்கு பிறகு நேரம் இருந்தால் இன்னும் மற்றவர்களும் எழுதி அனுப்பலாம்.
அல்ஹம்துலில்லாஹ்.
இப்போ கொஞ்சம் வந்து